Elena, Olina, all is God, all is bright, round your Virgin Mother and Child, Holy Infant so tender and mild, sleep in heavenly peace, sleep in heavenly peace. Silent now, holy now, Shepherd's Quay, at the sound, glorious stream from heaven afar. Holy hosts sing hallelujah. Christ the Savior is born. Christ the Savior is born. Silent night, holy night, Son of God, love's pure light, radiance beams from thy holy face, with the dawn of redeeming grace, Jesus Lord at thy birth, Jesus Lord at thy birth. Nithya Nithya Ma, Hallelujah, 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 Hallelujah,
Hallelujah,
Hallelujah.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
Praise be unto the name of God.
நாம் கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்.
We are living in a fag end of the days.
ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன?
But what is the goal of us?
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போது வருவார்? அவரோடு சேர வேண்டும் என்று வாஞ்சை.
We will have a great desire telling that when with Jesus would come and when am I going to go and stay with Jesus.
அதற்காகத்தான் நாம் இவ்வளவு நாள் பிரயாசம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம்.
And that is the reason we have been striving hard and we are having a great desire for the day.
அதற்கென்று நம்மை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறோம்.
And also we are cleansing ourselves, are sanctifying ourselves, making us holy.
இயேசு கிறிஸ்து எப்போது வருவார் என்று நமக்கு தெரியாது.
But we do not know when Jesus Christ would appear.
அவர் எந்த நேரத்தில் எந்த வேளையில வந்தாலும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட தகுதியாக வேண்டும் என்ற வாஞ்சையோடு நாம் காணப்படுகிறோம்.
Let us we have a great desire telling that whenever the Jesus would come, whatever be the time Jesus would come, we should be ready to be caught up in that coming. Because Jesus Christ is going to appear soon.
அவர் யோவானிலே சொல்லும்போது,
as he speaks in John,
நான் போகிறேன்,
I'm going to go,
உங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்,
I'm going to prepare a mansion for you,
ஆயத்தம் பண்ண பின்பு,
after I prepare a mansion,
நான் வந்து,
I would come,
நான் எங்கே இருக்கிறேனோ,
wherever I am,
அங்கே உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார்,
I will come and gather you up there.
வெளிப்படுத்தல் சொல்லும்போது,
it when it speaks in Revelation,
நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லியிருக்கார்.
He says, "Lo, I come soon."
நான் வரும்போது என்னுடனே கூட உங்களுடைய பலனும் கூட வருதுன்னு சொல்லியிருக்கார்.
And he says that when I come here, I would also bring the reward that belongs to you.
ஆகினாலே அவருடைய வருகை மிக சமீபம்.
And that is the reason the Lord's coming is going to appear very soon.
அந்த வருகைக்கு என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு.
It is our great duty and responsibility to be prepared for that day.
அதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு வசனம் நாம் படிக்க போறோம்.
For an example, I'm going to read a one particular verse.
அப்போஸ்தலர் அதிகாரத்துல,
in the Acts Apostle,
ஒன்றாவது அதிகாரம் 11வது வசனம்.
And the one chapter, first chapter and the 11th verse.
அங்கே,
where, there,
கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள்.
அங்கே பாருங்க, இந்த காரியம் வந்து When
he was in the Mount Olive, the disciples went and questioned few things to the Lord Jesus.
They went and
asked Jesus, telling that, what is the end of this world and what is the sign of you appearing?
And we were
able to see the Lord Jesus was telling few things.
Now
Jesus will be taken to the paradise. When he was, when he's about to take into the paradise, the men of Galilee was looking and gazing upon them. And there appeared two angels, and they came and said, and they said, ye men of Galilee, why stand ye gazing up into the
heaven?
This same Jesus which is taken up from you into heaven shall so come in like manner as ye have seen him go into heaven.
ஆகினால் தேவனர் பிள்ளை அவர் வருவார் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தோடு கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
The Lord would come, and that is the promise that the Lord is given.
அப்போ அந்த In
Matthew chapter 25,
when you read it,
Matthew chapter 24 and verse 3, when you read it,
பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள்.
And as he sat upon the Mount of Olives, the disciples came unto him privately asking, tell us, when shall these things be, and what shall be the signs of thy coming and to, of the end of the world? When you read the entire chapter of 24 Matthew, you'll be able to see what are the things that's going to happen.
Okay, ஜனங்களுக்கு விரோதமா ஜனமும் ஜாதிக்கு விரோதமா ஜாதியும் பூகம்பமும் பூயிருச்சும் கொள்ள நோயும் எல்லாம்
நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நடந்து முடிந்து
விட்டது. And he says that you would listen to the rumors of war.
பாருங்க இப்ப உலகத்துல பாருங்க யுத்தங்கள் எங்க நடக்கும் எப்படி நடக்கும் என்று சொல்ல முடியாத நினைவான பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
There is a great situation where it has been, where it is prevailing, telling that where would the war would stop, what would be the situation of the war, nothing has been known to anyone.
இது நம்ம வேதாகமத்திலே அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது.
These things are being correctly written in the word of God.
அந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது.
All the words that has been written in the word of God are happening.
ஆனாலும் இயேசு சொல்கிறார்,
but Jesus says,
உலகத்துக்கு முடிவு உடனே வராது.
But the end of the world will not come.
And he says
that this particular gospel should have to be told to each and every nation, and that would be the sign of the
end. The Lord's
coming is going to come soon. All the signs and everything has happened, and everything is done, and it has been clear.
In Revelation chapter
3 and verse 20 clearly says that I stand in the doorstep and knock at the
door. He might
not, he doesn't know that when will the doors will be open. For whom the knock of the door has been heard, for them the doors have been open.
When
the door is open, the Lord Jesus Christ will enter,
and
he would come and have a feast with them,
and
the people will also have a feast with Jesus.
When
you read all these things, the things that's going to happen down in the eternity is being clearly given as a
vision.
The Father's desire, the Father's will is that we should go and have feast with the Father.
ஆகினால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பி நம்மை மீட்கும்படியாய், நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்மை அதற்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் பிதா கிரியை செய்தார்.
And that is the reason Father has sent Jesus Jesus to save us, to redeem us, and that was the great will and desire of the Father.
Yesu rakshakara indha ulagathil vandha nam rakshithu avar enna kadandu pona.
Jesus came into this world as a savior, saved us, and he went back.
Avar parishuddha anippi sagala sathyathukulla na nadathumbadiya aaviyanavade kaalathile nam irukkom.
He went and he sent the Holy Spirit where he would lead us in all the commandments of the word of God, and that is the period that we are living.
Indha kadaisi kaalathile aandavar Yesu Kristu marubadiyum varum pogurar.
In the last days that Jesus is going to come back soon.
Avar adhaadu avar ekkala sathathodu varugirar.
He is going to come with the sound of the trumpet.
Andha sattham yaarukku kekkapadugirado
for people who listen to the sound of the trumpet,
avargal uyirodu eduppapaduvar.
They would rise again.
Kristuvukku maritha parisuvanukku mela uyirodu eduppar.
The people who are dead in Christ will rise first.
Pinbu uyirodu irukka naamum orimaippalile malarumaakkapettu avargalodu eduthukodapaduvom.
And people who are alive in the twinkling of an eye, they would be transfigured and will be caught up with the Lord.
அப்படியான தேவனுடைய நாம் இந்த ரெண்டு காரியத்துக்கு நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும்.
For dear children of God, for these two things we should be very prepared.
நாம் கிருபையின் காலத்தில் உட்கார்ந்திருக்கிறோம்.
We are there in the period of grace.
இந்த கிருபையின் காலம் எப்படி முடியும் எப்போது முடியும் என்று நமக்கு தெரியாது.
We might not know when would the period of grace would come to end.
இந்த முடி இந்த கிருபையின் காலம் முடிவில
at the end of this period of grace
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து
Jesus Christ would appear.
நம்ம மனமாட்டி சபையை
the bridegroom church
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை
the people who are been sanctified
சுத்திகரிக்கப்பட்டவர்களை
who have been clear and pure
அவர் தன்னோடு சேர்த்து கொள்வார்.
He would gather them together.
அவர் எடுத்த உடனேடியாக
the moment they are all been caught up
அந்திகிறிஸ்து அரசாட்சி இருக்கிறது 7 வருஷம்
there would be 7 years of the reign of the antichrist.
ஆகினால் தேவனுடைய அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட நாம் தேவியுள்ளவராய் காணப்பட வேண்டும்.
We should have the due standard to be caught up into the Lord's coming.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்
the Lord Jesus Christ says
நான் உங்களை திக்கற்ற
He says that I will never forsake you or leave you alone.
ஏனென்றால் அவர் எப்படியாவது நம்மை தேவன் சமூகத்தில் கொண்டு சேர வேண்டும் என்ற ஒரே வாஞ்சையோடு கூட அவர் இந்த உலகத்துல வந்தார்.
It's all because he had a great desire and that is the reason he came into this world to gather us and to be along with him.
மார்க் 13:29 படிங்க 28:29 படிக்கும் போது
மார்க் சாப்டர் 13 வெர்சஸ் 28 and 29
அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார்
என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார்.
Lord Jesus Christ is going to come very soon.
ஆகினால் தேவனுடைய பிள்ளையே நாம் இந்த காரியங்களை மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
So dear children of God, we have to be more careful with these things.
லூக்கா 21:36 சொல்லும்போது
In Luke chapter 21 and verses 36
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள்
தப்பி
மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார்.
He clearly says that we have to watch it therefore and pray always.
ஏனென்றால் அவர் வருகிறதை எடுத்துக்கொள்ளப்படவேனா எப்படி விழிப்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
When the Lord would appear, we will have to be caught up so that we will have to be watchful and be in these days.
லூக்காவில் சொல்லும்போது ஆயத்தமாருங்கள் சொல்கிறார்.
In Luke, he clearly says that we will have to be prepared for it.
விழிப்போடு காணப்படுவேன் சொல்கிறார்.
He says that we will have to watchful.
ஆகினால் தேவனுடைய பிள்ளை எந்த நேரத்துல ஒரு வரி இருக்கு அதுக்கு நாம் ஆயத்தமாய் காணப்பட
வேண்டும். Whatever be the time the Lord's coming would be there, we will have to be all ready for it.
அந்த வரி அவருடைய வருகையில ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்கலாம்.
In the Lord's coming, let us meditate upon few things.
ஒன்று,
first thing,
அவர் மணவாளனா வரப்போகிறார்.
The Lord is going to come as a bridegroom.
அவர் மணவாட்டியை சேர்க்கும்படியா வரப்போகிறார்.
The Lord is going to come and to gather his bride.
நாம் தான் மணவாட்டி.
We are called to be the bride.
அவர் மணவாளனா வரப்போகிறார்.
He is going to appear as a bridegroom.
ஆகினால இந்த மணவ ஆளனுக்கு நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும்.
For that bride groom we will have to be prepared.
வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தில்
In Revelation chapter 22
ஆவியும் யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறேன்.
ஆமாம், மணவாட்டி வரும்போது மணவாட்டி தன் அதுக்கு ஆயத்தம் பண்ணினால் என்று இருக்கும்.
மணவாளனுக்காய் மணவாட்டி தன்னை ஆயத்தம் படுத்தினாள் என்று வெளிப்படுத்த இருக்கு.
In Revelation it clearly says that for the coming of the bridegroom the bride is preparing herself.
அப்ப நாம் தேவனுடைய பிள்ளை எந்த நேரத்துல நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும்?
Well, dear children of God, whatever be the time, we will have to be ready for it.
மணவாளன் எப்போது வருவார் நமக்கு தெரியாது.
We might not know when the bride would come.
ஆனால் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும்.
But for the coming of the bridegroom we will have to be prepared.
அத நான் பார்க்கும்போது
when we see that
மத்தேயு 25 அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது
in Matthew 25 we see
அங்க 10 கன்னியரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு.
It speaks about the 10 virgins.
அங்க அந்த 10
Among the 10 virgins, there were 5 virgins who were prepared and 5 virgins who were not prepared.
அங்கே பாருங்க
நடுராத்திரியே
இதோ மணவாளன் வந்து விட்டார் என்று ஒரு சத்தம் கேட்கிறது.
They listened to a great sound telling that lo the bridegroom has come.
இந்த 10 பேரும் மணவாளனுக்கு ஆயத்தமா இருக்காங்க.
All these five, the 10 virgins were very prepared for to meet the bridegroom.
அந்த மணவாளன் வருகிறான்னு சத்தம் கேட்கிறது.
And they listened to the sound telling that the bridegroom is coming.
கேட்ட மாத்திரத்துல 10 பேரும் எந்திரிக்கிறார்கள்.
The moment they listened to the sound the 10 caught up.
அந்த 5 பேர் ஆயத்தமா இருந்தவங்க ரெடியா புறப்பட்டு போறாங்க.
The 5 people who were ready they went along with the bridegroom.
இந்த 5 பேர் ஆயத்தம் இல்லாதவங்க.
But the 5 other virgins who were not ready for it.
அவங்களுக்கு அந்த இதுக்கு எண்ணெய் இல்ல.
They did not have the oil for it.
பரிசுத்த அபிஷேகத்தினால அவ நிரம்பவில்லை.
They were not filled by the Holy Spirit.
ஆனால் 5 பேரும் ஆவியில நிரம்பி ஆயத்தமா காணப்படுகிறாங்க.
But the other 5 was very filled by the Holy Spirit and they were ready.
இந்த 5 பேரும் அந்த 5 கிட்ட கேக்குறாங்க எனக்கு எண்ணெய் எங்களுக்கு எண்ணெய் கொடுங்கங்கறாங்க.
This other 5 virgins they went and asked the other 5 telling that kindly give oil for them.
இது எங்களுக்கு மாத்திரம் போதுமானாரேன்னு கடைக்காரர் போய் வாங்கிடுங்கனு சொல்றாங்க.
And they replied back telling that this oil will not be sufficient for us. You can go to the shop and you can get a oil.
அந்த ஆயத்தம் அந்த 5 பேரும் உள்ளே பிரவேசிக்கிறார்கள்.
The 5 virgins went into the church.
வாசல் அடைக்கப்பட்டு விட்டது.
The gates were closed.
இந்த 5 கன்னிகளும் எண்ணெய் வாங்கிட்டு திருப்பி வந்து வருகிறாங்க.
Where they these other 5 virgins where they went they got oil for them and they were coming
வந்து கதவை தட்டுகிறார்.
They went and they knocked at the door.
ஆண்டவர் சொல்றார் அங்க கதவு அடைக்கப்பட்டாச்சு உங்களை நான் அறியேன்னு சொல்றார்.
The Lord clearly says that the gates have been closed and I do not know who you are.
தேவன் பிள்ளையே நான் அந்த தத்து கன்னிகளை இப்படி சரியா நாம நிறைய அறிந்து இருக்கிறோம்.
Dear children of God, we know a lot of things about the 10 virgins.
ஆனால் நாம் இந்த காரியத்துல மிகவும் ஜாக்கிரதையா காணப்பட வேண்டும்.
But it is very necessary that we let be more careful about it.
5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க உள்ள பிரவேசிச்சாங்க.
The 5 people were ready and they entered into the
இந்த 5 பேர் ஆயத்தம் இல்லாம தான் உங்களுக்கு உள்ள பிரவேசிக்க முடியல.
So if the other 5 were not ready and they were not able to get into it.
அவர் தள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம்.
And we were able to see they were pushed into it.
இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நான் ஒரு நாளும் வரவே கூடாது.
We should never have this sort of experience.
நாம் இந்த ஆயத்தமான 5 கன்னிகளை போல நாம் காணப்பட வேண்டும்.
We should be seen as the 5 virgins who were being prepared for it.
அப்படியானால் தான் ஆண்டவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்.
And then only we will be able to caught up with the Lord.
ஆகையால் தேவனுடைய இந்த காரியத்துல நாம் மிகவும் ஜாக்கிரதையா காணப்பட வேண்டும்.
We will have to be more careful about these things.
ஏதோ ஒரு காரியம் மாதிரி இல்ல.
It is not like as other same thing.
மிகவும் ஜாக்கிரதையா நம்ம இதயத்துல அதை எண்ணிக்கொள்ள வேண்டும்.
We will have to be very careful and we will have to keep it in our heart.
ஏன்னா நாம ஆயத்தம் வந்தால மாத்திரம் தான் அவர் வருகிறது காணப்பட முடியும்.
When we are ready and when we have said everything and then only we will be caught up into the Lord's coming.
கடைசி நேரத்துல ஆயத்தமா இருக்கலாம்னு சொன்னா நடக்கவே நடக்காது.
When you say that I would be ready at the last moment you cannot be prepared.
ஆண்டவர் சொல்றார் உங்களை நான் அறியேன்றுவார்.
The Lord will clearly say that I would do not know who you are.
ஆகையால் அந்த இவர் கைவிடப்பட்டார்.
And the last 5 people were forsaken.
நாம கூட அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வராது. அதுபடி நாம் முற்றிலுமாய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது.
It is necessary that we will have to be more careful and we should be prepared so that we would not experience the situation.
அப்ப அங்க என்ன சொல்றானா அவர் வருது அந்த நேரத்தை அறியாதபடியால விழித்திருங்கள்னு சொல்லியிருக்கு.
It clearly says that since we do not know the time of the bridegroom we will have to be much watchful.
ஆகையால் தேவனுடைய பிள்ளை நாம் எப்போதும் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
So dear children of God we should have an experience of being watchful at any time.
ஏனென்றால் எந்த நேரத்துல வருவார் என்று நமக்கு தெரியாது.
Because we do not know what is the time the Lord would appear.
இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாது.
Because Jesus Christ himself do not know.
பிதா ஒருவர் தவிர ஒருவருக்கும் தெரியாது.
Everything is only revealed to the Father and Father alone will know all these things.
ஆகையால் நாம் இந்த காரியத்துல மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும் தெளிவுள்ளவராக இருக்கணும்.
And so that is the reason we will have to be more careful and we will have to be more watchful about it.
அந்த வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் 7வது வசனத்தில்
In Revelation chapter 19 and verse 7
அவர் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று இருக்கு. 19:7
நாம் சந்தோஷப்பட்டு களி கொண்டு அவருக்கு துதி செலுத்த கடுவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
அப்போ ஆண்டவர் வருகையில பாருங்க, மனவாட்டி ஆயத்தம் பண்ணினார்.
At the Lord's coming, the bride is getting prepared.
அந்த ஐந்து பேர் மனவாட்டி ஆக முடியவில்லை, முடியாமல் போயிடுச்சு.
The other five unwise virgin were not prepared and they did not become the bride.
அப்ப தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய சபையிலே அப்படி தான், நம் சபை முழுவதுமாய் தேவனுடைய வருகையை காணப்பட வேணும்.
That has been applicable for the church also. The entire church should be seen in the Lord's coming.
அந்த 10 பேர்ல 5 பேர் எடுத்து கொள்ளப்பட போறது போல, சபையிலே நாம் பாதி எடுத்து கொள்ளப்பட்டு பாதி கைவிடப்பட கடந்ததிலே நாம் காணப்பட கூடாது.
As in the 10 virgin, 5 was caught up and 5 was left. We should not be seen in a situation where the half would be taken
and half will be left.
As the entire church, everyone who's in the church should be caught up in the Lord's coming.
அப்படி இந்த சபை ஆயத்தமாய் விழிப்போடு காணப்பட வேண்டும்.
And that is the reason the church should be very watchful and be prepared for the day.
அதற்காக தான் இந்த மூணு நாள்கள் பின்னால தரப்பட்டிருக்கிறது.
And that is the reason the three sanctification days have been given for us.
அந்த நாளிலே முற்றிலுமாய் உங்களை சுத்திகரித்து தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது.
For the 3 days we'll have to be sanctified. We should sanctify ourselves and be prepared for the Lord's coming.
ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தோடு விழிப்போடு காணப்பட
வேண்டும். And while they
அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது.
பாருங்க, அவன் ஆயத்தமா இருந்தவங்க போயிட்டாங்க. ஆயத்தம் இல்லாத கதவு பூட்டப்பட்டு முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறாங்க.
People who were ready, they went into the marriage, and people who were not ready, they did not go into the marriage, and the doors were shut.
நாம் முற்றிலுமாய் எந்த நேரத்திலும் அவருடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும்.
We should be all ready at any moment to see to be part of the appearance of the Lord.
தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது.
In these days for the Lord's children, there are lots of troubles, burdens, sufferings that has been coming to the people.
ஆனால் எதையும் நாம் எதை குறித்து கவலைப்படாதபடி ஆண்டவர் வருகைக்கென்று நாம் ஒரு நாள் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும்.
We should not be worried about anything. We should be ready for the Lord's coming.
அடுத்தபடியாக பார்க்கும்போது,
the next thing we could see,
ஆண்டவரே எஜமானவாக கணக்கு கேட்கும்படி எஜமானனாக வரப்போகிறார்.
The Lord is going to appear as a master to come and ask for his judgment.
மத்தேயு 25வது அதிகாரத்தில்,
in the Matthew chapter 25,
அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமா போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான்.
போறோம். இங்கே ஒரு எஜமான் என்ன செய்கிறார் சொன்னா, தன்னுடைய ஆஸ்தியை அந்த வேலைக்காரர்கிட்ட கொடுக்குறார், பங்கிட்டு கொடுக்குறார்.
Here we are able to see a master who was traveling for far away. He went and gave his servant some goods.
ஒருவனிடத்தில் 5 தாளந்தும்,
to one he gave 5 talents.
ஒருவனிடத்தில் 2 தாளந்தும்,
to the another he gave 2 talents.
ஒருவனிடத்தில் 1 தாளந்தும் கொடுக்கிறார்.
And to the another he gave 1 talent.
சில நாட்களுக்கு பின்னர் அந்த எஜமான் வந்து கணக்கு கேட்கிறார்.
And after a few days he went and asked for about the talents.
அந்த மூன்று பேர் வருகிறார்கள்.
The three people came.
5 தாளந்து கடை வாங்குனவன் இன்ன 5 தாளந்து சம்பாதித்துக் கொண்டான்.
And the one who received the 5 talents, they traded and made other 5 talents out of it.
அவருக்கு எஜமான் என்ன சொல்கிறார்?
He went and he said,
5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்து நின்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
பாருங்க,
உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்
பிரவேசிக்கன்னு சொன்னார். பாருங்க, அவன் கொஞ்சத்துல உண்மையா இருந்தான்னுபடினால அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பதை நாம் பார்க்கிறோம்.
We were able to see, though he was faithful for few, but he made to be a ruler over many things.
அந்த 2 தாலந்து வாங்கினவனும்,
but for a man who got the 2 talents,
அவன் வந்து, நான் 2 தாலந்து இன்னும் 2 தாலந்து சம்பாதித்தேன்னு சொல்றார்.
And he said that I have traded and I got another 2 talents.
உண்மையுள்ள ஊழியக்காரனே, உத்தம ஊழியக்காரனே, நீ அநேகர்களே ஆசீர்வாதத்தை பெறுவாயன்னு சொல்கிறார்.
And he says that you are good and faithful servant, you have been faithful for few things, I would make thee ruler for many things.
அது ஒன்றாவது ஒரு தாலந்து வாங்கின வருகிறான்.
A man who had the one talent came.
அவன் என்ன சொல்லுகிறான்?
Event and he said,
நீர் கடினமான மனுஷன்.
You are a very tough man.
ஆகையால நான் என்ன செய்தே அந்த தாலந்தை புதைத்து வைத்தேன் சொல்லுகிறான்.
He says that since I knew that you are a hard man, I had put and I have digged it and put into it.
அதை கொண்டு வந்து ஒரு தாலந்தை கொடுக்கிறார்.
And he took that one talent and gave back to the Lord.
அப்ப அந்த எஜமான் சொல்லுகிறார்.
The master says,
நான் கடினமுள்ள மனுஷன் என்று நீ அறிந்திருக்காய் இல்லையா?
You knew that I am the very hard man.
அப்படினா நீ இதை வட்டிக்காரத்துல கொடுக்க வேண்டியதானே?
You should have go and given to the traders.
நான் ஒட்டியோடு வாங்கி கொள்வேனே.
I would have got it from the traders.
ஆனால் நான் கடினமான மனுஷன் என்று நீ பேய்த்து வைத்திருக்கிறாயே.
But you say that you know that I'm a hard man.
அதுக்கு என்ன சொல்றீங்க படிங்க?
You
அந்த ஒரு தாலந்து வாங்கின.
அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளை தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான்.
பாருங்க, அங்க அந்த ஒரு தாளந்து வச்சிருந்தான், ஒரு பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன்.
He was a servant who was of use of nothing.
ஆண்டவராகிய இயேசு நமக்கு நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி தேவ சமூகத்தில் நம்ம கொண்டு வைத்திருக்கிறார்.
The Lord has saved us, redeemed us and made us to stay in the presence of God.
அவருடைய சத்தியம், அவருடைய பிரமாணம் அவரே நமக்கு தந்திருக்கிறார்.
The Lord has given us truth, the commandments and all the statutes.
அதை கைக்கொண்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும்.
We'll have to be changed and we'll have to keep up all these things and be changed to be his children.
நாம் கொடுத்திருக்கிற தாளந்தை வைத்து அநேக தாளந்துகளை சம்பாதிக்க வேணும்.
Whatever the talents the Lord has given to us, with that talent we will have to earn more talents from God.
அந்த அதை தான் அந்த எஜமான் விரும்புகிறார்.
And that is what the master is also desiring.
ஆனால் இந்த ஒரு தாளந்து சோம்பேறியா இருந்தபடியால,
but a person who received one talent was a very lazy one.
அவனுக்கு தண்டனை கிடைத்தது நாம் பார்க்கிறோம்.
We were able to see that he got the punishment.
ஆனால் தேவனுடைய பிள்ளை ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எஜமானாய் கணக்கு கேட்க வருகிறார்.
And that is the reason Lord Jesus is going to come back as a master who is going to ask about the talents.
அவர் கணக்கு கேட்கும்போது நாம் ஆயத்தமா இருக்கிறோமா?
When he would ask for the accounts, are we ready for it?
நாம் கணக்கு ஒப்புவிக்க தகுதி உள்ளவளாய் காணப்படுகிறோம்.
Are we having a due standard to give away the accounts the Lord has given to us?
2 Timothy 2:21 படிக்கும்போது,
2 Timothy 2:21,
ஆகையால் சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான்.
பாருங்க, அந்த நாம் பரிசுத்தமாக்கப்பட்டா கனத்துக்குரிய தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் நாம் காணப்படுவோம்.
When when the Lord will come, the Lord will make us to be a vessel unto honor.
நாம ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
Each and every day we will have to prepare ourselves.
இந்த சரீரம் ஆண்டவருக்குரியது.
This body belongs to God.
ஆகையால இந்த சரீரத்தை ஆண்டவருக்காய் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும்.
This body belongs to the Lord. We will have to prepare this body for the Lord's coming.
சரீரம் அவருக்காய் ஆயத்தம் பண்ணும்போது,
when the body is being prepared for him,
அவரோடு நம்ம எடுத்துக் கொள்வோம்.
We will be caught up with the Lord.
ஆண்டவர் இயேசு சொன்னார்,
Lord Jesus said,
நீங்களே என்னுடைய ஆலயம் என்று சொன்னார்.
He says that you are the temple of God.
அப்ப நாம் ஆலயமாய் இருந்தால்,
if we are the temple of God,
ஆலயத்துக்குள்ள அந்த ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ண வேண்டும்.
The Lord should come and dwell in this temple.
அந்த ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ண வேண்டுமானால்,
if the Lord should come and dwell in this temple,
நம்முடைய ஜீவன் பரிசுத்தமாய் இருக்கணும்.
Our life should be made holy.
அசுத்தமாய் இருந்தால் அந்த இயேசு நம்முடைய ஜீவத்தில் வாசம் பண்ண மாட்டார்.
If the life is unholy, the Lord Jesus Christ cannot come and dwell in this heart.
அந்த பரிசுத்தமுள்ள தேவன் ஜீவியத்தில் வாசம் பண்ணும்போது,
when the holy God would come and dwell in this heart,
நம்முடைய ஜீவன் பரிசுத்தமாக இருக்கும்.
Our life will be made holy.
ஆண்டவருடைய பரிகைக்கு ஆயத்தமாக இருக்கும்.
Our life will be made ready for the Lord's coming.
அதற்கு தான் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
And that is the reason the Lord is preparing this life for the Lord's coming.
ஆகையால தேவனுடைய நாமளுடைய வருகை எப்போது இருக்கும் என்று தெரியாது. ஆகையால,
we might not know when the Lord's coming would come.
அவர் எஜமானாய் வரப்போகிறார்.
The Lord is going to come as a master.
கணக்கு கேட்க வர போகிறார்.
The Lord is going to ask for the accounts.
நமக்கு தந்திருக்க டாலண்டை நாம் என்ன செய்தோம்?
What did we do with the talents what the Lord has given to us?
நாம் பிரயோஜனப்படுத்தி இருக்கோமா?
Have we made use of it?
இல்லை அப்படியே வைத்திருக்கோமா?
Or else we have kept as such?
என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
We will have to think and introspect.
நாம் அதை சரியாய் உபயோகப்படுத்தினால்
If we are using it right way,
அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம்.
We'll be able to enter into the Lord's kingdom.
ஏஜமான் உத்தமரே என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நாம் காணப்படுவோம்.
We'll be able to see in a standard way the master would say that you are a good faithful servant.
ஆகையால் தேவனுடைய பிள்ளை இப்படி அனுவனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும்.
Dear children of God, these are the experience that we should have in our life.
25th வசனம் படிக்கும் போது
In the 25th chapter and the 14th verse
அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாக போகிற ஒரு மனுஷன்
பாருங்க அங்கே புறதேசிக்கு போற ஒரு மனுஷனுக்கு அங்கேப்பட்டிருக்கு இப்போ அந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது இந்த கணக்கு கேட்கிற காரியத்தை நாம் பார்க்கும்போது
when you look into the instances of all this thing where the accounts have been asked
இங்க பாத்தீங்கன்னா
then you could see
கோபம் இங்க காணப்படுகிறது
there we are able to see the anger
இந்த கோபம் அதற்கு ஒரு தண்டனை ரெண்டு காரியத்தையும் நாம் பார்க்கிறோம்
we are able to see the anger as well as the punishment
இந்த ரெண்டு காரியமும் பாருங்க
two things
ஒரு ஒரு சில காரியங்கள்ல அதை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம்
we are able to see these two things are exhibited there
இதை ஏலியுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம்
we will have to look into
1 சாமுவேல் 3:12 14 படிக்கும் போது
when we will be able to look into the life of Eli when we read in the 1 Samuel chapter 2
3:12-14
நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அன்னாலிலே வரப்பண்ணுவேன் அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி ஆவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார்
பாருங்க பாருங்க அங்க ஏலியின் குடும்பத்துடைய நிலவரம் ஏலியின் ஒரு ஊழியக்காரர்
Look into the family of Eli. Eli was a servant of God.
அந்த பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்றாங்க.
The children did things that is abominable in sight of the Lord.
ஆண்டவர் ஏலியிடம் சொல்லுகிறார்.
The Lord and went and spoke with Eli.
பிள்ளைகளை சீர்படுத்து என்று சொல்லுகிறார்.
He went and said to Eli telling that you will have to set right your children.
ஏலி சொல்லியும் பிள்ளைகளை கேட்கல.
Eli said and the children did not repent.
கடைசில பாருங்க எல்லாரும் ஒரே நாள்ல மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
And we were able to see at the last everyone died on the same day.
அப்ப தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் வரும்போது நாம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம்?
God would come what is the standard we are in
நாம் ஆயத்தமா இருக்கிறோமா
are we ready
நம்முடைய பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கிறார்களா
is our children being ready
நம்ம குடும்பம் ஆயத்தமா இருக்கிறதா
is our family ready
அந்த யோசுவா போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்ற நிலையில நாம் காணப்படுகிறோமா
are we there in the standard of Joshua when he says that as for me and my family we will serve God
ஆண்டவர் வரும்போது நாம் ஒரு நாள் ஆயத்தத்தோடு விழிப்போடு காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது
when the Lord Jesus would appear it is necessary that we will have to be prepared for the Lord's coming
அடுத்தபடியாய் பார்க்கும்போது
the next thing we could see
அவர் நியாயாதிபதியாக வர போகிறார்
the Lord is going to come as a judge
அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்
அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு முதலாவது நம்ம இரட்சகராய் வந்தார்
and the first the lord jesus came and as a savior
இரண்டாவது நியாயாதிபதியாக வர போகிறார்
and second he is going to come as a judge
இரட்சகராய் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உலகத்தில் இருந்த நம்மை வேறு பிரித்து தேவனுடைய பிள்ளையாய் மாற்றினார்
when he came as a savior he sanctified us made us holy he made us to depart away from the world and he made us to stay as lead us a holy life
இரட்சகராய் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் வந்தார்
and he as a savior he came in his world to take to forgive us for our sin
இனி அவர் அப்படி அல்ல
but now he is not going to come
நியாயாதிபதியாய் வர போகிறார்
he is going to appear as a judge
ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி
because he is a righteous judge
அவர் நீதியாய்
He is going to judge us in a righteous way.
அதனால அவர் நியாயசனத்தில் நிக்க போகிறார்
And that is the reason he is going to sit on the throne.
நான் அவருக்கு முன்பாக காணப்படுவேன்
We will have to be we should stand before him.
ஆக நான் தேவனப்பிள்ளை அவர் சமூகத்தில் நிற்க வேண்டுமானால் நம்ம ஆயத்தத்தோடு கூட காணப்படுவேன்.
For us to stand in his presence, it is necessary that we will have to appear with, before him in readiness.
ஏனென்றால் அவருடைய சமூகத்தில் போவதற்கு நாங்கள் தகுதி உள்ளதாய் காணப்பட
வேண்டும். When we have to enter into the presence, we should be made perfect for it.
ஏனென்றால் நியாயாதிபதி நிற்கிறார்.
It's because the judge is standing there.
நியாயம் விசாரிக்க போகிறார்.
The Lord is going to judge us.
அந்த நியாயம் விசாரிக்கும் போது நம்மை குறித்த அந்த எல்லா காரியங்களும் வெளிப்படும்.
When he is going to judge us, everything that's pertaining to our life is going to be revealed there.
இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளையிலே
in these days in dear children of God,
நாம் ஆண்டவரை நம்மை காணவில்லை.
The Lord Jesus is not looking us.
உலகத்தாரும் பார்க்கவில்லை.
The worldly people is also not looking us.
நாம் எதை வேணாலும் செய்யலாம் என்று நினைக்கிறோம்.
But we think that what we can do anything that we need.
ஆனால் தேவனுடைய பிள்ளையிலே
but as a dear children of God,
நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார்.
Each and everything that we commit is everything has been noted down.
அவர் அவருடைய புத்தகம் இருக்குது.
There is a book for that.
அங்க நியாயசர் நிற்கும்போது
when we stand in the judgment
அந்த புக் திறக்கப்படும்.
The book will open.
அது திறக்கப்படும்போது
the moment the book is open
நம்முடைய எல்லா காரியங்களும் வெளிப்படும்.
Everything that is pertaining to us will be revealed.
நாம் ரகசியமாக செய்த எல்லா காரியங்களும் வெளிப்படும்.
The things that we did in secrecy everything will be revealed.
இந்த நாட்களில நம்ம டிவி எல்லாம் இருக்கு பாருங்க.
In these days we all know that we have all the televisions.
இதே போல
like
அவரு என்ன
பண்ணுவாரு
ஒவ்வொரு நாளும் செய்த
காரியங்கள்
சொல்ல முடியாது.
ஒன்றுமே
மறைக்க முடியாது.
மறுக்கவும்
முடியாது. எல்லா காரியங்களும் வெளிப்படும்.
Everything will be revealed.
அப்ப நாம் வெட்கப்படுகிற வெட்கப்படுகிற ஒரு காரியமாய் காணப்படும்.
And that when we see that everything will be felt ashamed for it.
ஆகினா தேவனுடைய பிள்ளையே நாம் இந்த காரியங்களில் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேணும்.
So dear children of God, we have to be more careful about it.
வெளிப்படுத்த 22:12 படிக்கும் போது
in Revelation chapter 22 verses 12 to 15
இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன்.
Lo, I come soon.
அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
The Lord says that my reward is with me.
அப்ப நாம் செய்த எல்லா காரியத்தினுடைய பலன் பின்னால வருகிறது.
Whatever things that the man has done, the reward is coming along with the Lord.
யாரும் மறைக்க முடியாது, யாரும் இல்லை சொல்ல முடியாது.
No one can forget it, not deny it.
எல்லாம் தேவ சமூகத்தில் அங்க எல்லாம் வெளிப்படும்.
Everything will be revealed in the presence of God.
ஆகினால் தேவனுடைய இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு தெரியாது, மனுஷருக்கு தெரியாது, எதை வேணா செய்யலாம் என்று நாம் நினைக்கவே கூடாது.
Never have a thought telling that the Lord is not looking us, not the worldly people is looking that we can do anything as per our want.
ஆனால் இயேசுவுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது.
But the eyes of the Lord Jesus Christ is roaming around the entire world.
ஒவ்வொருடைய காரியங்களையும் எழுதி நியாய புத்தகத்தில் வைத்திருக்கிறார்.
Each and every incident of the man has been clearly written in the book of remembrance.
அந்த ஞாபக புத்தகத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும், யாரும் மறக்க முடியாது.
Everything is written in the recorded in the book of remembrance. No one can deny for it.
ஆகினாலே தேவனுடைய மிகவும் நான் அந்த காரியங்களை ஜாக்கிரதையா இருக்க வேணும்.
So dear children of God, we have to be more careful about it.
2 Peter 3:9 படிக்கும்போது
in 2 Peter chapter 3 and verse 9
அநேகர் சொல்றாங்க ஆண்டவர் தாமதிக்கிற 2வது வருஷத்துக்கு முன்னாலே இந்த காரியங்கள் எழுதி இருக்கு.
People would say that the Lord is coming, is delaying his thing. A lot many people have spoken about this for so many years.
ஆண்டவர் வரலையே, வருகிறார் 2வது வருஷத்துல வருகிறார் இன்னும் வரல.
Lord of people say the Lord is delaying for 2000 years. The Lord is telling that the Lord is going to come appearing, will come soon and soon, but he is not at coming.
அவர்கள் அநேகர் சொல்லுவதால் அவர் தாமதமாயிராமல்
as a lot of people say that he is not delaying his coming.
ஒருவரும் கெட்டு போகாமல்
no one should perish.
அவர் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நிற்க வேண்டும் என்று விரும்பி
since he wanted to make all these people to stand before the son of God.
அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார்.
The Lord has got a long suffering.
தேவனுடைய பிள்ளை நாம் ஒருவேளை வருகை இல்ல வருகை தாமதிக்கணும் நாம நினைக்கலாம்.
We might think that the Lord's coming is not happening or it is getting delayed.
ஆண்டவருடைய சித்தம் ஒரு பாவியாவது கெட்டு போவதே சித்தம் அல்ல.
The Lord's will is that not even a single sinner would should perish.
எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீடிய பொறுமையா இருக்கிறார்.
Since he has got a long suffering telling that each and every should be saved.
ஆகினால தான் ஆண்டவர் அவருடைய வருகையை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
And that is the reason the Lord is delaying his coming.
ஆனால் நிறைய வேளையில அவருடைய வருகை இருக்கும்.
But in the
நினையாத நேரத்துல அவருடைய வருகை இருக்கும்.
When the time we do not know, the Lord's coming would be there.
2 Timothy 4:7-8 வசனத்தை படிக்கும் போது எனக்காகப்பட்டிருக்கிறது.
These are the words of the saints of God.
இது நம்முடைய வார்த்தையாக காணப்பட வேண்டும்.
These words should also belong to us.
நாம் நல்ல போராட்டம் போராடுகிறோமா?
Are we fighting a good fight?
சரியான ஓட்டத்தை நாம் முடிக்கிறோமா?
Are we completing the right course?
விசுவாசத்தை காத்து கொள்கிறோமா?
Are we keeping up our faith?
நீதியின் கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதா?
Is the crown of righteousness kept for us?
பவுலோபோஷன் அந்த நீதியின் கிரீடத்தை அவர் காண்கிறார்.
Paul the apostle was able to see the crown of righteousness.
ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை அவருடைய ஜீவம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம்.
Because his life and his entire life was very pleased in the sight of the Lord.
பரிசுத்த பவுல் ஆண்டவர் தன்னை அழைத்த மாத்திரத்தில் உடனடியாக ஊழியத்துக்காக கடந்து போகிறார்.
Apostle Paul the moment he was called for the ministry he put on everything and he went to serve the Lord.
இயேசு கிறிஸ்துவுடைய 12 அப்போஸ்தலர்கள் உலகம் பவுல் அப்போஸ்தலன் தான் கஷ்டம்
அனுபவித்தீங்க
ஏன் கவலைப்படுறீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன்.
He said that I am ready to die for the Lord Jesus.
பாருங்க அவருடைய ஊழியங்களை பாருங்க.
Look at the ministry of Paul.
மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன்ங்கறாரு.
He said that I am ready to die for the Lord.
அவர் எத்தனை சாட்சியாய் மரித்தார் என்று பார்க்கிறோம்.
And we were able to see that he died as a martyr.
அப்ப நம்முடைய ஜீவன் எப்படி காணப்படுகிறது?
But what how about our life?
அந்த பரிசுத்த பவுலுடைய ஜீவத்தை போல நம்முடைய ஜீவன் சரியா காணப்படுகிறதா?
Is our life been when it compared to the life of the Paul is it been set righted?
இந்த கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம்.
The Christian life is full of suffering and burden.
அந்த போராட்டத்தை சரியான முறையில் போராடி இருக்கிறோம்.
Have we ever had a good fight in this
ஓட்டத்தை சரியான முறையில் முடித்து இருக்கிறோமா?
Have we completed the course in the right time?
விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறோமா?
Have we kept up the good faith?
நீதியின் கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதா?
There is a crown of righteousness has been kept for us.
அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறதா?
Do we have that great faith in us?
நாம் உலகத்திலே இருந்து கடந்து போகும்போது
when we go from this world
அந்த நீதியின் கிரீடம் எனக்கு கிடைக்கும்.
I would get the crown of righteousness.
அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா?
Do we have that great faith in us?
அந்த நம்பிக்கையில ஒவ்வொரு நாளை நான் காணப்பட வேண்டும்.
We should be seen in that great hope.
அடுத்தபடியாக பார்க்கும்போது யாக்கோபு 5:9 படிக்கும்போது
when you read in James chapter 5 and verse 9
இதோ வாசற்படியில் நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு.
We are able to see the judge is standing in the standard before the door.
ஆகையால் தேவனுடைய நியாயாதிபதி நிற்கும்போது நாம் நியாயசந்தரினால் நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது.
When the judge is there it is necessary and it is compulsory that we should stand up in the judgment.
அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும்.
For that we will have to be prepared for each and every day for that day.
மத்தேயு 24:27 படிக்கும்போது
when you read in Matthew chapter 24 and verse 27
இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள்.
பாருங்க அவரில் நிலைத்திருங்க அப்படி அவரில் நிலைத்திருக்க வேண்டுமானால்
for us to stand with him
அவருடைய கட்டளைகளை
his commandments
பிரமாணங்களை
his statutes
நியாயங்களை ஒவ்வொரு நாளும் கைக்கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும்.
And we will have to keep up the laws and lead the life.
அவர் நம்மை எந்த சித்தத்தோடு வைத்திருக்கிறாரோ
what is the will the lord is having to stay what is the will of god for concern us
அந்த சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும்.
The will should completely be fulfilled in our life.
உலகத்துல போராட்டம் எல்லாருக்கும் உண்டு.
We will have suffering in this world.
இப்போ இந்த பந்தயம் இருக்குது.
There is a great competition.
உலகத்துல பந்தயத்துல ஒரு ஆளுக்கு தான் பரிசு கிடைக்கும்.
Only one person will get the prize for the competition.
ஆண்டவர் சொல்றார்.
But the Lord will say,
நீ ஓடுற அத்தனை பேரும் பந்தயபுரல பெற்றுக்கொள்ளும் படியாக ஓட வேணும்.
Everyone is running the race will have to attain this prize.
ஆகினால் தேவனுடைய நாம் எப்படியாவது தேவ சமூகத்துல அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமா இருக்க வேணும்.
So we should be ready to be caught up into the Lord's coming.
அகரா ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்படுத்தி கொடுவோம்.
So each and every day let us make us ready for the Lord's coming.
அவர் மனவாளனா வர போகிறார்.
The Lord is going to appear as a bridegroom.
மனவாட்டியாய் நாம் ஆயத்தப்படுவோம்.
Let us all be prepared as a bride.
எஜமானாய் வருகிறார்.
The Lord is going to come as a master.
கணக்கு கேட்கும்போது சரியான வழியில கணக்கு சொல்லும்படியான ஒரு சமயத்தை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்வோம்.
Let us all prepare at a time where we are going to give up the accounts for our talents the Lord has given to us.
நியாயாதிபதி வர போகிறார்.
The Lord is going to appear as a judge.
அவர் முன்பால் நிற்க வேணும்.
We have to go and stand before him.
ஏனென்றால் அவர் நியாயாதிபதி
Because when the Lord is going to judge us for the in a righteous way,
அவர் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளை இரண்டாய் பிரிப்பார்.
The Lord is going to divide us as divide the people as a lamb and sheep.
செம்மறியாடுகளை வலது பக்கத்திலும்
The sheep will be put in the right side.
வெள்ளாடுகளை இடது பக்கம் நிக்கிற திருத்துவார்.
And the lamp will be put onto the left side.
இந்த செம்மறியாடுகளுக்கு
For the sheep.
நாம் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு போங்கள் என்று கட்டளையிடுவார்.
And the Lord will command telling that to go to the mansion that has been prepared for them.
அந்த வெள்ளாடுகளுக்கு
But for the lamb.
உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த நரகத்துக்கு போங்கன்னு சொல்வார்.
And he say that there is a hell that has been prepared for them. You have to go into the hell.
ஆகினால நியாயாதிபதியாய் வரும்போது நாம் சரியான முறையில் நிற்பனானால்
When the Lord would come as a judge when we are able to be stand perfect before the judge
namak nithya rajyam kidaikum
we will get the eternal kingdom
nam the naatkala nithya rajyathukku nam aayathapaduthikondirukkom
we are been getting prepared for preparing ourselves for the to inherit the eternal kingdom
aginala endha nerathula avaru varugai irukkum varugaiyile nam avarodu eduthukollapadagana
whatever be the moment of the lord's coming then in that moment we'll have to be caught up
nam avarodu eduthukollapadumbodhu
when we have been caught up with the lord
nithya nithyamai avarodu kuda irukkom
we'll be able to live with the lord in eternity
inda antichrist arasaachikku
After the rule of the Antichrist,
அதுக்கப்புறம் அர்மகதான் யுத்தம் இருக்கிறது.
And after that, we will have the battle of the Armageddon.
அதுக்கப்புறம் ஆயிரம் வருஷ ஆட்சி.
And we will have the 100 years of reign.
அதுக்கப்புறம் நித்தியம்.
And next is eternity.
அந்த நித்தியத்துல நாம் அவரோடு கூட ஜீவிக்க வேணும்.
In the eternity, we will be able to live with God.
அந்த நித்தியத்துக்கு முடிவு கிடையாது.
There is no end for the eternity.
நித்திய நித்திய காலமாய் அவரோடு ஜீவிக்க போகிறோம்.
We'll go and live with the Lord with the eternal days.
அதற்கென்று நாம் ஆயத்தப்படுத்தி கொள்வோம்.
Let us all prepare for that day.
இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகைக்கென்று ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களினாலே நம்மை ஆசீர்வதிப்பார்.
In these days, in this moment, in this time, we will have to be prepared for it and let us all be seen in the Lord's coming.
ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகுந்திட வேண்டும் கோடலானவை நேராகடும் கரடானவை சமமாகடும் கோடலானவை நேராகடும் கரடானவை சமமாகடும் கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோ கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோடலானவை நேராகடும் கரடானவை சமமாகடும் கோடலானவை நேராகடும் கரடாத விசமமாகிடும்.
சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, நீர் தந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் அன்றுவரையும் நன்றியோடு துதிக்கிறோம். சூத்திரிக்கிறோம் இந்த ஆராதனை வேலையில் நிறைய எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். சோத்துக்கும் தகப்பனே, ஒரு தேச்சரவாளராயிருந்து எங்களை தேய்ச்சி எங்களை ஆச்சி அப்பா, நீர் எங்களோடு கூட பேசின எல்லா நல் வார்த்தைகளுக்காய் அன்றுவரையும் நன்றியோடு துதிக்கிறோம். சோத்திரிக்கிறோம் தகப்பனே, அன்றுவரே இந்த நாளிலும் அன்றுவரே இயேசப்பா நல்ல சாட்சிகளை நீர் எழுப்பி தந்தீர். அன்றுவரே உம் நீர் செய்த மகத்துவங்களை நாம் கேட்க ஆண்டவரை விசுவாசிக்க உம்மை நன்றி செலுத்த நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். காலத்தின் நாட்களை நாங்கள் எண்ணி பார்க்கும்போது தேவனுடைய வருகை அதி சமீபம் என்று அறிந்திருக்கிறோமே தகப்பனே, மறுபடியுமா நீர் எங்களோடு கூட வலியுறுத்தின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். மணவாளனாய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நாங்கள் மணவாட்டியாய் மணவாட்டி சபையாய் அந்த நாளுக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்ய வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அந்த புத்தி உள்ள ஆண்டவர் அந்த கன்னிகைகளை போல நாங்களும் எங்கள் தீவெட்டிகளோடு ஆண்டவரே ஆயத்தமாயிருக்க ஆண்டவர் அந்த எண்ணெய் நீர் ஆண்டவர் குறையாதபடிக்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ராஜா நீர் ஆண்டவரே எங்களுக்கு இடத்தில் ஆண்டவரே ஒரு எஜமான நாய் வரும்போது கத்தர் எங்களுக்கு கொடுத்திருக்க அந்த தாளந்துகளை வைத்து ஆண்டவர் எப்படியாவது தகப்பனே அந்த உலகத்தை நாங்கள் ஜீவிக்கும் போது ஆண்டவர் அநேகரை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளுவதற்கு அந்த தாளந்துகளை ஆண்டவரை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்ய வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். கத்தர் எங்களுக்கு கொடுத்திருக்க தாளந்துகளை நாங்கள் மண்ணிலே புதைத்து வைத்து அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வைக்காதபடிக்கு ஆண்டவர் கத்தர் எங்களுக்கு கொடுத்ததில்ல என் கை கடையில் கொடுத்த தாளந்தை கத்தருக்கு என்று பிரயோஜனப்படுத்தி கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் எங்கள் கணக்கு கேட்கும் நாளிலே ஆண்டவரே ராஜா நாங்கள் ஒரு போது ஆண்டவரே ராஜா நாங்கள் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே நல்ல ஆண்டவரே உத்தமமான வேலைக்காரன் என்று பெயர் வாங்குற நிலைமையிலே நாங்கள் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் நியாயாதிபதியாய் வரும்போது நீதியுள்ள நியாயாதிபதியாய் அந்த சிங்காசனத்தில் வீச்சிருக்கும் போது எங்களுடைய ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்திலே எந்த ஒரு பாவக்கரைகள் இராதபடிக்கு கத்தருக்கு முன்பாக ஆண்டவரே ராஜா ஒரு தெளிந்த ஆண்டவரே தெளிந்த ஒரு புஸ்தகத்தோடு கரையில்லாதவர்களாய் குற்றமில்லாதவர்களாய் கத்தருக்கு முன்பாய் நிற்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு முன்பாய் ஆண்டவரே இந்த காரியங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயங்களிலே ஆண்டவரே எசப்பா அது ஆண்டவரே தகப்பனே அது அதிக ஆழமாய் பதிய உதவி செய்ய வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கத்தர் வருகிற நாளிகையாவது கத்தர் வருகிற நேரத்தை ஆகியது ஆண்டவரே நாங்கள் அறியாமல் இருக்கிற காலங்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நேரமும் அந்த நாளுக்கு என்று எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற அந்த சண்டே கிளாஸ் ஆண்டவரே ஆனுவல் டேயும் கையெழுப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே பிரசன்னராக இறங்கி அந்த நாளுக்குரிய அந்த காரியங்களை நேர்த்தியும் கிரமமாய் ஆண்டவரை நாங்கள் செய்து முடிக்க உதவி செய்ய வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வருடத்திலே ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள் வருகிற எல்லா கூட்டங்களிலும் கத்தருடைய கிருபை கத்தருடைய மகத்துவம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீரே எல்லாவற்றுக்கும் ராஜாவாய் இருந்து எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.
May the grace of our Lord and Savior Jesus Christ, the love of the Father, the sweet communion and fellowship with the Holy Spirit rest and abide with us until Jesus comes in glory. Amen. Hallelujah.
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 Hallelujah. Praise the Lord to all of you. May God bless you all.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சபைக்கு மறுபடியுமாய் ஒரு சில அறிவிப்புகள். நான் மறுபடியுமாய் அந்த சென்டர்ஸோடைய பெயரையும் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் நான் படிக்கிறேன். அதை நீங்கள் தயவாய் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை நாங்கள் அந்த நோட்டீஸ் போர்டிலையும் நாங்கள் போட்டு விடுவோம். பெல் நகர் சகோதரி ஷீபா பிரின்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரதர் ஃப்ராங்க்லின் டென்னிஸ் வேன், காந்தி நகர் ஷீபா பிரின்ஸ், கிருபா சகோதரர் பென் கார், வடக்குப்பட்டு சகோதரி ஷீபா பிரின்ஸ் பிரதர் பாக்கியராஜ், பிரதர் கிருபாகரன், பிரதர் சுபாஷ் கார், வடக்குப்பட்டு மெயின் ரோட் பிரதர் பெசன்ட், பிரதர் கார்த்திக் ராஜா கார், ராமதாஸ் ஸ்ட்ரீட் வெள்ளக்கல் பிரதர் டாம் கார், நன்மங்கலம் ஜீவிதா வீடு சகோதரி பிரின்ஸ் ஷீபா பிரின்ஸ், சகோதரர் கிங்ஸ்லி கார், வெள்ளக்கல் பெரியார் நகர் சகோதரி ஜான்சி முருகன் முருகன் பிரதர் கார்த்திக், கோவிலம்பாக்கம் எம்ஜிஆர் நகர் சகோதரி காவ்யா ரங்கநாதன் பார்வதி அவர்களுடையது பிரதர் ரங்கநாதன் ஆட்டோ, ஈஸ்வரன் நகர் பிரதர் மாணிக்கராஜ் ஆட்டோ, ஈச்சங்காடு பிரதர் ஆல்பர்ட் பிரதர் டான் கார், நன்மங்கலம் பிரதர் ஜான் ஆட்டோ, ராஜீவ்காந்தி நகர் பிரதர் அலெக்ஸ் கார், வாத்தியார் மாணிக்கம் ஸ்ட்ரீட் பிரதர் சூர்யா ஆட்டோ. சோத்ரம்.